சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனோ, நான் மறைச்சும் பொருள் வாய்மை வைத்த சீர்த்திரு தேவாரமும் திருவாதகமும் வைத்தரச் செய்த நால்வர் ஒற்றாழியும் உயிர் துணையே வழி வழியாடாய் மனஞ்சை உடி பிறந்த பழவடியாருடுங்கூடி எம்மானுக்கே பல்லாண்டு கூறுதும் அல்லார் கண்ட தண்டர்கிறான் அருளார் பெற்ற படிக்காது வல்லாறு என்ற வளம்பெருகம் பரமரடியாரானார்கள் எல்லாம் ஈதி உண்க என இரண்டு முழுதும் பறை நிகழ்த்தி சொல்லால் சாற்றி சோறிட்டார் துயர் ஊர் வறுமை தொலைத்திட்டார் என்று முன்பம் பெருநிலவினார் ஒன்று காதலித்துள்ளமும் உங்களிடம் அன்றுள்ளாரடியார் அவர் வான்பு நின்றதுங்கு நிலவி உலகெலாம் திருச்சிற்றம்பர் நம பார்வதி பதை வரதர தேனுமணி கசிவாயே பொன்கடலில் தினமுத துணரூரே வரத தேவரி பலகாரும் என்ற உயிர் கதர உற்றருள்வாயே தம்பிதன காகவனத்தனை ஓனே தந்தை வளர்த்தலரும் கோவை தேஞ்சுரியும் ஜிம்முகிலை மற்றொப்பிலாத திருவாதகத்தின் வாரிதியை கற்றை சடையான் கருத்துருக்கும் காதலனை கொற்றை திருவாத ஊரனை கைகூப்புதுமே திருவாத ஊரனை கைகூப்புதுமே
அருட்கடலாகிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவதருமோத்தரத்திலே பரிகார இயல் என்பது பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பரிகாரம் என்று சொன்னால் பாவங்களை செய்து அந்த பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு செய்வது பரிகாரம். மனவாக்கு காயங்களாலே தெரிந்தோ தெரியாமலோ பாவங்களை செய்தவர்கள், தெரிந்து செய்தவர்கள், தெரியாமல் செய்தவர்கள், அந்த பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக பரிகாரத்தை அவசியமா செய்ய வேணும். பாவங்கள் எப்படியும் மனிதர்களுக்கு எந்த வகையிலேயோ பாவங்கள்ங்கிறது வந்து விடுவதும் உண்டு. அந்த பாவங்களை போக்கிக் கொள்வதற்கு அதால பரிகாரங்கள் வந்து சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது இல்லையானால் மனிதர்கள் தப்ப முடியாது. இப்ப வியாதிக்கு மருந்து போல, வைத்தியம் போல, வியாதிக்கு மருந்து போல, பாவத்துக்கு மருந்து பரிகாரம். வியாதிக்கு வந்து மருந்து இருக்குது அல்லவா, அது போல பாவத்துக்கு பரிகாரம். மனசாலே, வாக்கினாலே, காயத்தாலே எந்த வகையிலேயோ குற்றங்கள் நெருந்து விடுவதும் உண்டு, தெரிஞ்சு செய்யறவனும் உண்டு. அது இந்த நெறிக்கு வந்தவன் பாவத்தை அதிகம் பண்ண மாட்டான். இருந்தாலும் சில சமயங்களிலே ஏதாவது தெரியாம புத்தி பூர்வமாகவோ அல்லது அபுத்தி பூர்வமாகவோ நிகழ்ந்து விட்டால் அதற்கு பரிகாரம். அதற்கு மேலே வந்து இந்த ஜென்ம பூமிக்கு வந்தாலும் தீண்டல், போனாலும் தீண்டல், பூமிக்கு வந்துச்சுனாலும் தீண்டு, இதை விட்டு போனாலும் தீட்டு. ஜென்ம பூமியிலே வரும்போதும் தீண்டல், போகும்போதும் அது பிறப்பு தீட்டு, இது இறப்பு தீட்டு. உயிர் போனாலும் தீட்டு, உயிர் வந்தாலும் தீட்டு. அந்த உயிர் வருவதே துஷ்டி, இது விருத்தின்னு சொல்றது. பிறப்பு தீட்ட விருத்தின்னு சொல்றது, தீட்டுதான் விருத்தின்னு. அந்த இறப்பு தீட்ட துஷ்டின்னு சொல்றது, துஷ்டின்னு பேர். அதனாலே அது தீண்டல் அதிகம், 30 நாள் தீண்டல். ஆகவே அப்படிப்பட்ட தீண்டல் காலம் யார் யாருக்கு எப்பொழுது எவ்வளவு காலம் என்பதை பற்றி இதில் சொல்லுது. அந்த காலத்தில் எப்படி நடந்து கொள்ள வேணும் என்பதை பற்றி இதில் சொல்லுகிறார் மறைஞான சம்பந்தர். அது ஒரு சிற்றூரில் ஒருவன் இறந்தால், சிற்றூரில் சின்ன கிராமமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒருவன் இறந்தால் அந்த ஊரார் அனைவருக்கும் தீட்டு உண்டு. அந்த ஊரார் அனைவருக்கும் தீட்டு சிற்றூரா இருந்தா, இப்ப இந்த ஊருக்கு அப்படி சொல்ல முடியாது. பேரூர் ஒரு தெருவில் ஒரு முகட்டு கூரை இடைவிடாது இருந்தால், முகட்டு கூரை இடைவிடாது இருந்தால் அதற்கு 50 விற்கடை தூரம் தீட்டு உண்டு, 50 முளம் தீட்டு உண்டு. அது வந்து நடுமுகடு இடைவிட்டு இருந்தால் 30 முளம் தீட்டு உண்டு. ஒரு தெருவின் நடுவில் ஒடுக்கு சந்து இருந்தால் அதற்கு அப்பால் தீட்டு இல்லை. நடுவில் ஒரு வீதி சந்து இருந்தால் அதுக்கு அப்பால் தீட்டு இல்லை. 120 இருக்கிற வீட்டை தவிர புலக்கடை பக்க வீதியில் ஏற்பட்டால் 11 விற்கடை தூரம் தீட்டு உண்டு. இவ்வாறு தீட்டுக்கு உட்பட்ட இடங்களில் பணம் எடுப்பதற்கு முன் சிவபூசை செய்தலும் சிவாகமங்களை ஊதுதலும் ஆகாது. அதன் பிறகுதான் சிவபூசை பண்ண வேணும். பக்கத்தில் ஏதோ காரியம் ஆயிடுச்சுன்னா அதை எடுத்து சுத்தம் பண்ணுற வரையில சிவபூசை பண்ணப்படாது. திருக்கோயில் இருக்கும் தெருவில் ஒருவர் காலமானால் 30 தண்டு வரை தீட்டம் உண்டு. அதை பார்த்து தீட்டு நீங்க கலச நிறுவி அபிடேகம் செய்யல. ஏனால் இப்போ இந்த சுத்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அதன் பிறகு புண்ணியாக வாசனம் பண்ணி அப்புறம்தான் பூஜை. காலையில் இதாயிடுச்சுன்னா பொழுதுக்கும் பூஜை இல்லை சாமிக்கு. அதற்கு மேலே 8 2 பிறந்த நாள் இறந்த நாளும் இழுக்குண்டு, மறையோருக்கு அரையருக்கு ஈராறு. அதாவது பிறப்பு இறப்பு இரண்டிலும் பிராமணருக்கு 10 நாள் இழும். பிறப்பு இறப்பு தீட்டு பிராமணர்களுக்கு 10 நாள் இழும். அரசருக்கு 12 நாடுகளும். அரசர்னா சத்திரியர் அரசர்னு அரச வம்சம் இருக்குது அல்லவா, அவங்களுக்கு அங்கிட்டு அரசர்கள் இங்கிட்டு இல்லை. புதுக்கோட்டை ராஜா வந்து மைசூர் ராஜா, தஞ்சாவூர் ராஜா, அந்த மாதிரி அரச பரம்பரை இருக்குது அல்லவா, இப்பவும் பரம்பரை இருக்குது இல்லை, ராமநாதபுரம் ராஜா அந்த மாதிரி அவர்கள். வைசியருக்கு 15 நாடுகளும். வைசியர்னா செட்டியார்களுக்கு 15 நாள் தீட்டு. தீக்கை பெற்று சிவாகமங்களின் வழி நடக்கும் சூத்திரருக்கு 15 நாடுகளும். தீக்கை பெற்று சிவாகம வழியில் நடக்கிறோம் அல்லவா சூத்திரர்களாகிய சூத்திரனா அதிகபட்ச வேளாளரை தான் குறிக்கும், அவர்களுக்கு 15 நாடுகள். ஏனைய தீட்சை பெறாத சாதாரணமானவர்கள் இருக்கிறார்களே, அவர் அவர்கள் வந்து தீண்டலை வந்து ஏழை பன்னெண்டாம் நாடு பதிமூணா பதினஞ்சாம் நாடு அவங்க புண்ணியாசனம் பண்ணிட்டாலும் 30 நாளைக்கு தீட்டு பண்ணினாலும் 30 நாளைக்கு தீட்டு. அதனாலே தீச்சை வெட்டணும், 30 நாளைக்கு அவங்க வீட்டில் சாப்பிடக்கூடாது. பகு சுரவணராக இருக்கான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுங்க, சாப்பிட்டுக்காகணும், சாப்பிட்டேன்னா பிணைக்குவான், நம்ம கல்யாணத்துக்கு வர மாட்டேன். அதெல்லாம் ஜாக்கிரதையாக முடிஞ்சவரையும் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், சொந்தக்காரனையும் விட்டுறக்கூடாது. ஒடுங்கமான அமல நடி ஒன்றினருக்கு ஆசூசம் விட்டாது. அதனால சிவனிடத்தே மனத்தை செலுத்தி கொண்டு இருக்கிற யோகிகளுக்கு, ஞானிகளுக்கு, சன்னியாசிகளுக்கு தீண்டலே கிடையாது. எவஞ்சத்தால் சிவஞானிகளுக்கு தீண்டல் கிடையாது. அறநடி அச்சிப்போருக்கு ஆசூசம் இல்லை என்று திருமந்திரம் சொல்லுவோம். திருவடிகளிலே மனதை ஒன்ற வைத்த சிவஞானிகளுக்கு தீட்டு இல்லை. ஆசிரியரால் பக்குவப்படுத்த பெற்று தீக்க பெற்றவர் தமக்கு உரிய உணவை தாமே சமைத்து புசித்து தனித்திருந்தால் அவரையும் தீட்டு அணுகாது. இப்ப தனியா தீச்சு வாங்கியிருக்கிறோமா, சனத்தோட சேராம நம்ம மாட்டை தனியா நம்மளா சோறாக்குறது, நம்மளா சாப்பிடுறது, அப்படி இருந்தா அவனுக்கு தீட்டு. இல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒருத்தர் இல்லைன்னா முடியல, முடியாம என்ன ஒண்ணு, ஒருத்தருமே இல்லைன்னா என்ன ஒண்ணு, கொஞ்சம் இல்ல உள்ள இல்ல தம்பி ஒவ்வொருத்தர் எல்லாம் இருந்தாலும் கூட அவன் பாட்டில் அவ இருக்க நம்ம பாட்டில் தனியா சோறாக்கி
தின்னுட்டு
உலக வாழ்க்கை நெறியை பொருந்திய தீக்குடையாருக்கு புண்ணிய பாவங்களால் வரும் தீட்டு 3 நாள் உண்டு. அதனாலே உலக வாழ்க்கையை பொருந்திய தீக்கை உடையவருக்கு, அதனால் உலக தர்மணின்னு வேறு, அதனால் இப்படி பற்றோடு பாசத்தோடு உலகத்தோடு ஒட்டி இருக்கிறவனுக்கு 3 நாள் கடுமையான தீட்டு. இது தீக்கை உடையவர்களுக்கு. ஆச்சாரியனிடம் சிவாகம தீக்கை பெற்றவர் தீக்கை பெற்ற பெறாதவர்கள் சமைத்த உணவை உண்டு, அவர்களோடு பழகினால் அவர்களுக்கும் 3 நாள் தீட்டு உண்டு. சிவாகம நெறியில் தீச்சை பெற்றவ தீச்ச பெறாதவர்கள் சமைத்த உணவை சாப்பிட்டான்னா அவனுக்கு 3 நாள் தீட்டு உண்டு, அவர்களோடு பழகினால் அவருக்கு 3 நாள் தீட்டு உண்டு, அவரோட பழகிறவனுக்கு தீட்டு உண்டு. இந்த இருவகையினரும் சிவபூசை செய்யாத 3 நாளில் அந்த நாளில் பூசை செய்யப்படாது. அந்தர்யாகம் செய்த பிறகு உண்க அவர் சிவலிங்கத்தை வேறு ஒருவர் சாதாரண மந்திரத்தால் பூசை செய்ய. இந்த 3 நாள் பூசை பண்ணாமல் இருந்தோம்னா அதே ஒருத்தர்கிட்ட கொடுத்து பூசைக்கார்ட்ட கொடுத்து அவர்களை பூசை பண்ண வைக்கிறது. சைவ சமயநிலையில் சொல்லுது, ஜனன மரணா சௌசத்தினும் ஜெய் பூசை புனியரனை ஈர உடைய ஓடுங்க. பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுலையும் ஈர உடையோடு சிவனை பூசிக்கலாம். ஜனன மரணா சௌசத்தினும் ஆசௌசத்தினம் செய்க பூசை உண்ணி அரணை சிவனை உண்ணி ஈர உடையோடும் என்று சைவ சமணியில் சொல்லு. அதனாலே வந்து பூசையே வந்து தீட்டு காலத்திலையும் பூசை பண்ணலாம், அது ஈர உடையோட செய்ய சொல்லுது. அப்படி செய்யலாம், இல்லைன்னா அப்படி உனக்கு மனசுக்கு சங்கடமா இருந்துச்சுன்னா வேற ஒருத்தர் கொடுத்து செய்ய வைக்கணும். சிவலிங்க பூசை செய்வதற்குரிய தீக்க பெற்றவர் நீராடி இல்லைங்க ஈர உடையுடன் ஆடையுடன் பூசை செய்ய, நீராடி ஈர உடையுடன் பூசை செய்ய. இசிட தீக்க பெற்றவர் அதற்குரிய முறையில் பூசை செய்யும். அதனால பூசையை விடாது செய்யணும், அவ்வளவுதான் குறிப்பு. ஆக ஜனன தீட்டு வண்ண தீட்டில் ஈர உடையோடு செய்யும். அதற்கு மேலே வந்து பிள்ளை அதாவது தாய் முதலானவர்கள் ஏதோ கெடுதலான அதனால் கவ்யத்தை அமைத்து அதனையே உண்டு உபவாசம் இருந்துடுக. பஞ்சகவியத்தை சாப்பிட்டுட்டு உபவாசம் இருந்துடுக உண்ணாமல் என்று சொல்லுகிறது. அதற்கு மேலே சில இதுகள் சொல்லுது, அதெல்லாம் நம்ம மக்களுக்கு ஒத்து வராத செய்திகள். அவைகளை சொன்னால் கடைபிடிக்க முடியாது, அது ஒரு மாதிரின்னு வச்சுக்கோ. மேற்கொள்ளும் பிறகு உயிர் வாழ்வதற்காக அது அது இந்த கணவன் இழந்தவர்கள் தினசரி ஒருவேளை உண்டு, பின்னர் ஆசாரிடம் தீக்க விற்று வழிபடு கடவுளை எழுந்தருள் செய்து வழிபாடு செய்யும் உள்ள உருகி அழுது புலன்களை வென்றிடுக. ஏந்திடைக்கு பதியேவல் இயற்றுதலே நியதி. ஏந்திடைக்குன்னா பெண்களுக்கு கணவனுக்கு செய்கின்ற துண்டே பூஷை அப்படிங்குது. ஏந்திடைக்கு பதியேவல் இயற்றுதலே நியதி. ஈசனினை தாளனைய ஏசரவு விரியில். சிவபெருமானுடைய திருவடியை அடைய வேணும் பூசிக்க வேணும்னு உனக்கு ஆசை உண்டானால், யாருக்கு? அந்த பெண்ணுக்கு உண்டானால், காந்தன் அனுமதி பெற்று கை கொள்ளு பூஷை. கணவனுடைய உத்தரவை பெற்று நீ பூஷையை பெற்றுக்கொள்ளலாம், தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம். பூஷை கலித்திடினே இருதுகளும் துருநாளும் ஒன்றும் வாய்ந்துட செய்துடற் சுத்தி மற்ற நீர் தரவே மானத பூஷனை உரிய மற்றைய நாள் புனல் தோய்ந்திருந்து கவ்வியத்தை சூட்டுக போதற்கு சூதக முன் பெரும் நோய் முன் சூட்டுக்கு விற்கப்படுறார். அதாவது கணவன் அனுமதியோடு தக்க ஆசாரணம் தீக்க வெற்றி சிவலிங்கத்தையோ அம்பலவான திருமீனியோ பூசிக. மாதவிடாய் ஏற்பட்ட போது மூன்று நாளிலும் பிறரை நீர் பார்க்க சொல்லி உடம்பை தூய்மை செய்க. தீட்டான போது நாலா நாள் ஆற்றிலோ குளத்திலோ குளித்து பிறகு பசு பயனாகிய பால் நெய் முதலியவற்றை பருகி நாலா நாள் பிறகு செவ்வூசை செய்ய. நான் தான் பிள்ளை பெற்றதாலோ தன் உறவினர் இருந்தாலோ நோயினாலோ பூசை செய்ய முடியாத போது தீக்க பெற்ற வேறு ஒருவரை கொண்டு சாதாரண மந்திரத்தால் பூசை செய்விட்டுடுங்க இப்படி சொல்லுது. ஆகையினாலே இப்படி தீண்டல் காலங்களை ஓரளவு தெரிந்து கொள்ள வேண்டியது, அதை அரட்டிக்க வேண்டியது. அதில் ஆசாரியருக்கும் பத்து நாள் தீட்டுன்னு சொல்லுது. ஆசாரியருக்கும் பசுவுக்கும் பத்து நாள் தீட்டான். பசு கன்று போட்டுதுன்னு வச்சுக்க, பத்து நாளைக்கு அந்த பாலை செவ்வூசைக்கு உபயோகிக்க விடாது. வந்து ஆசாரியருக்கும் பத்து நாள் தீட்டு. விசேட தீட்சை பெற்றவருக்கு பதிமூணு நாள் தீட்டு. சமய தீட்சைக்கு பதினாறு நாள் தீட்டு. நிர்வாண தீட்சைக்கு பன்னெண்டு நாள் தீட்டு. இப்படியும் விதிகள் இருக்கிறது. ஆகவே தீண்டல் நாளிலே என்ன பண்ணுறோம்னா பூசையை விடாது செய்ய வேண்டியதா, அதை ஈர உடையோடு செய்ய சொல்லுதான் அதில் குறிப்பு. மற்றபடி பூஜையை எப்படியும் கட்டாயம் செய்ய வேண்டியது. புலால் தின்பவரே புலையருங்கிறார். புலால் தின்பவரே புலையர். புன்புலச்சி மனை புகுந்தார் புத்தி இழப்பாயில் போக்கிடுக மட்பாண்டம் மிற்புனிதம் உரிக. அது எப்படின்னு கேட்டேன், இழிவான புலையர் குலத்தில் பிறந்த ஒருத்தி உயர் குலத்தினர் வீட்டில் தெரியாமல் நுழைந்தால் அக்குற்றம் போக வீட்டில் உள்ள மண்பாண்டங்களை அகற்றி விடுக. சில வீட்டில் உள்ள புலங்கவே விட்டுருக்கிறாங்க, சில வீட்டில் பார்க்குறோம். அது வேற, அது வேற. வாடகை விடுறது வேற. என்ன இப்படி சொல்ற? இப்போ நம்ம வீடு வாடகைக்கு இருந்தால் சாதியை பார்த்தா விடுவோம், அது வேற. வீட்டிலேயே வீட்டையும் துப்புரவு செய்ய. சிவனுடைய கிழக்கு நோக்கிய முகத்துக்கு உரிய தற்புண மந்திரத்தை ஐயாயிரம் உரு ஏற்றுகள். பிராயச்சித்தமாக கிருச்சிர விரதத்தை மேற்கொள்ளு. தெரியாமல பெண் தந்த உணவை ஒரு நாள் உண்ட உற்ற நீங்க விரதம் இருந்து அகோர மந்திரத்தை பதினாயிரம் உரு ஏற்றுகள். சிவனுக்கு பால் தயிர் வெண்ணெய் நெய் மோர் என்ற பசுப்புலந்தையும் திருமுறை காட்டு. அஞ்சகவியா அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த இதில் சில வரம்புகள் இருக்க வேணும், சில இதுகள் இருக்கு. ஆனால் அவளுக்கு இருக்குதுன்னா அவங்களுக்கு தீட்சை பூஷை எல்லாம் கிடையாது. தீட்சை பூசையுடையவர்களாகிய நாம் வந்து சாக்கிரதையாக இருக்கணும். குலாச்சாரத்திலையும் ஜெய். குலாச்சாரம்னு பேர் கேள்விப்பட்டீங்களா? குலாச்சாரம் செய்வாச்சாரம், குலாச்சாரம் செய்வாச்சாரம். நமக்கு ரெண்டும் முக்கியம், குலாச்சாரம் செய்வாச்சாரம். பெறாதவனுக்கு ஒன்றும் இல்லையே. அப்புறாணிகளும் அது ஒன்று தான். அதனாலே பெற்று விட்டோமா, பெற்ற பிறகு அதால் எப்படி நடந்து கொள்ளுது உலகத்தில் அப்படிங்கிறது. ஆகவே இப்படி சொல்லுதா, அதுக்கு மேலே தகுதி இல்லாத இடத்துல வந்து தீண்டருடைய இடத்துல புலையினிடத்தில் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அவள் சமைத்த உணவை உண்ண துணைங்களா பாவம் விட்டு நீங்கள் தன்னுடைய சாதியிலிருந்து விலகி சண்டாளன் ஆவான் அப்படின்னு சொல்லுது. அதெல்லாம் முன்னே இருந்த ஆசாரத்தான் அப்படி சொல்கிறேன். வண்ணாத்தின் உழைதல். நால்வருண பெண்களில் உது அடையாளம் பட்ட புடவையை துப்புரவாக்கு வண்ணாத்தி நீல வண்ணாத்தி தூர்ப்பணத்தி முதலான இழிந்த குல பெண்களில் உறுத்தி அறியாமல் உயர் குலத்தில் வீட்டில் நுழைந்தால் அந்த வீட்டுக்குரியவர் தன் வீட்டில் உள்ள மண்பாண்டங்களை வெளியிலே எரிய வேண்டும். புற்றுமண் சாணம் பசிவு நீர் ஆகியவற்றால் வீட்டை துப்புரவு செய்ய வேண்டும். அகோர மந்திரத்தை 3 நாளில் 15,000 உரு ஏற்றுவார். அவள் அளித்த உணவை உண்டால் அக்குற்றம் அகல அகோரத்தை 16,000 உரு ஏற்றுவோம். ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி இல்லை, நமக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் யாராவது தெரியாம இருந்தா அந்த மாதிரி சுத்தமாக இருக்க வேணும். அதற்கு மேலே வந்து விரதம், சாந்தராயன விரதம்னு ஒன்று இருக்கு. சாந்தராயன விரதம்னா அது அந்த சங்கராச்சாரியர் முதலியோடு இருக்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டா, இப்போ சந்திரன் உதிக்கிறான் பாரு, அன்னைக்கு 1 உருண்டை, 2வது நாள் 2 உருண்டை, 3வது நாள் 3, 4வது நாள் இப்படியே ஏற்றி 16 உருண்டை சாப்பிடணும். அவ்வளோதான் சாப்பாடு. அப்புறம் பழையபடி குறைச்சிக்கிட்டே வருது. தெய்வரையும்போது அம்மாவாசனைக்கு சுத்தமாக பட்டினி. இந்த விரதம் யாராவது இருக்க முடியும்? 1 உருண்டை சாப்பிட்டு விட்டு இருப்பீங்களான்னு. வளர் விரையில் பிரதம முதல் 15 நாள்களும் வலக்கையால் நீரை ஒவ்வொரு சிறங்கையாக ஏற்றி ஏற்றி பருகுக. நீரை, நீரை என்ன, தண்ணீரை. பிறகு தேய்விரை பிரதம முதல் நாள்தோறும் ஒவ்வொரு சிறங்கை நீராக குறைத்து பருகி முடிப்பது சலசாந்திராயண விரதம். அதுல சல சாந்திராயண விரதம். உணவு நீர் என்ற இரண்டையும் உண்ணாமல் 12 நாள் முழுப்பட்டினியாக இருப்பது பராக என்னும் பராயச்சித்த விரதம். இப்படி பல இது இருக்குது. இதெல்லாம் நம்மால இயலாத காரியம், வேண்டாம், உடம்பு கொத்துக்காது. அதனால நீங்க வழக்கம் போல சாப்பிடுங்க, ஆனா பூஜை பண்ணிட்டு சாப்பிடுங்க. பூஜையை பண்ணிட்டு சாப்பிடுங்க. உணவுல மாத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையானா கண்ட நேரம் கண்டதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. கச்சிதமா சாப்பிடணும். பசிக்கு சாப்பிடணும், ருசிக்கு சாப்பிடக்கூடாது. பசிக்கு சாப்பிடணுமே தவிர ருசிக்கு சாப்பிடக்கூடாது. யாவாக காக்கிராப்புல இருக்கிறதையும் சாப்பிடக்கூடாது. அதுவும் உடம்பு கெடுதல். ஆமா, காரம், இந்த புளிப்பு முதலான பொருள்கள் கூடுதலாக இருக்கக்கூடாது உணவுல. குறைவாக இருக்கணும், குறைவாக. அது ராட்சச உணவு. காரம் அதிகமாக இருந்தால் ராட்சச உணவு. இதெல்லாம் செய்வர்கள் பெண்கள் அவசியமாக தெரிஞ்சுக்கணும். சாப்பாடுங்கிறது முக்கியமாக இருக்கு. அதுவும் தவமுடையவர்களுக்கு சாப்பாடு உணவு அந்த நூல்வழியில் சொல்லப்பட்டபடி இருக்கும். ஒருபோது யோகி ஒரே வேலை தான் சாப்பிடணும். போகி 2 வேலை, இல்லறத்தான் 2 வேலை சாப்பிடணும். ஒருபோது போகியே ஒன்றலிற்கை மாதிரி, இருபோது போகியே, திரிபோது ரோஹியே, 3 வேளை சாப்பிட்றவ ரோஹியா. ஒருவேளை போகி 2 வேளை ரோ யோகி, 2 வேளை போகி, 3 வேளை ரோகி, 4 வேளை போகி. யோகி போகி ரோகி போகி உண்பான் உடல் விட்டு போகியே என்று புகழ் என்பது நீதி. அதனால என்ன சொல்றேன்னா, உணவு அளவோடு சாப்பிடுதல், காலமறிந்து உண்ணுதல், பாலோடாயினும் காலமறிந்து அந்த மாதிரி. ஏன்னா தவமுடையவர்களுக்கு உணவு அவசியம். உணவுல கட்டுப்பாடு அவசியம். உணவுகளை கண்டபோது சாப்பிடக்கூடாது, கண்ட உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது. ருசியா இருக்குன்னு சாப்பிடக்கூடாது. உணவு தான் மனிதனுக்கு புத்தியை கெடுக்கிறது, உடம்பை கெடுக்கிறது, தவத்தை கெடுக்கிறது. உணவு இல்லைனாலும் துன்பம். அதனால அது அளவோடு இருக்கணும். அளவுக்கு மீறினால் அப்படி சொல்றாரு. அதற்கு மேல தாம் செய்கின்ற பாவங்களை போக்க வேண்டும் என்று நினைந்தவர் சுடுநீரை 3 பகலும், சுடுதண்ணியை 3 நாளைக்கு சாப்பிடுறது. பாவத்தை போக்கணும்னு நினைக்கிறவ சாப்பிடாம வெறும் சுடுதண்ணியை மாத்திரம் குடிச்சுக்கிட்டு, காப்பி இல்லை, சுடுதண்ணா காப்பி நினைச்சு விடாது, வெறும் சுடுதண்ணி
சாப்பிடாம.
ஆமா, சுடுகிற பசிவின்பால் 3 பகலும், 3 நாளைக்கு வெந்நீரும் 3 நாளைக்கு பாலும். சுடுகிற பசிவின் நெய்ய 3 பகலும் அருந்துக. வேறு ஒன்றுமே அருந்தாமலும் 3 நாள்கள் இருந்துடுக. அப்படி இவ்வாறு உடல் வருந்த 12 நாள்கள் இருப்பது தத்தகிருச்சதம் என அறிக. 21 நாள்கள் 3 பல பசுவின் பாலை பெரு இருப்பது அதிதபன என்னும் கிருச்சரம் முறைமை என்று அறிக. அதனாலே இப்படி பாவங்களை போக்குகின்றவர்கள் இப்படி உணவை குறைக்கணும். உணவை குறைச்சு நோன்பை பெருக்கிறது. அதனாலே வந்து என்னமா இருக்கணும்னா, உணவு வந்து அவசியமாக இருக்கும் போது உண்பது, அவசியமா சாப்பிட்டு தான் ஆகணும் போது உண்பது, அளவோடு உண்பது. இரண்டு வேளை மத்தியானம் தான் சாப்பாடு, காலையில ஒன்றும் சாப்பிடக்கூடாது. பூசக்காரன் காலையில எதுவும் சாப்பிடக்கூடாது. மாகேஸ்வர உசனி கூட காலையில இட்லி போடுறீங்களே, பொங்கல் இட்லி வடை செட்டினி சாம், இது முக்கியமானது. எல்லாம் கேசரி எல்லாம் போட்டு சாப்பிட்டு விட்டு அப்பதான் மத்தியானம் மாகேஸ்வர பூசை. இந்த தடவை வேண்டான்னு சொல்லிட்டேன் இங்கயா திருவானக்காவில். மாகேஸ்வர பூசைனா மாகேஸ்வரர்கள் விரதமாக இருக்க வேணும். மத்தியானம் 12 மணி 1 மணி சாப்பாடு போட்டணும், அது வேற. ஆனா காலையில உணவு மாகேஸ்வர பூசைனா இருக்கப்பட, காலையில தீந்து வச்சு மாகேஸ்வர பூசை அப்போ இட்லியோட மாகேஸ்வர முடிஞ்சு வச்சு. அதனால அதே பிரியமாக உணவில் அலைகிறார்கள். அதான் ஒரு காலையில உடம்பு போக்குவரத்து பசி தாங்க முடியாது இருப்பார்கள். அவர்கள் ஒரு பாலோ காப்பியோ ஒரு பழமோ அப்படி சாதாரண ஒரு அற்ப உணவு உண்டு உண்டு இருக்க வேணும். இவங்களே மாகேஸ்வர பூஜை பண்றவங்களே மற்ற பேரு, ஆனா அவங்க சக்கரக்காரங்க, அவங்க பிரசவக்காரங்க, அவங்க டீக்காரங்க, அவங்களுக்கு அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் சாப்பாடு போடணும் இட்லி போடணும்னு ஆரம்பிச்சு
விட்டாரன்.
ஆரம்பிச்சு விட்டா எல்லாம் சாப்பிடுறேன், எந்த ஆளும் சாப்பிடாம இருக்கிறவன். அதனால நீங்க இல்லைன்னா சில இதில் முறைகள் இருக்கும். மாகேஸ்வர பூஜைனா காலையில ஒண்ணும் இருக்கப்படாது. ஒரு 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 பிஸ்கட்டை கொடு, அல்லது ஒரு பால் கொடு, ஒரு பழம் கொடு அப்படி. அதனாலே அப்படி முறை முறை இவைகள் முறை சைவ முறை ஆச்சார முறைகள். உணவு அதிகமாக சாப்பிட்டா அவன் தவத்துக்கு உதவ மாட்டான். உணவே இல்லாமல் கிடந்தாலும் தவம் செய்ய முடியாது. உணவே இல்லாமல் இருந்தாலும் பட்டினியாக இருந்தாலும் காதடைச்சு கண்ணு இருந்து வாய் புலர்ந்து சத்து இல்லாம போய் பூசை பண்றதோ பாராயணம் பண்றதோ கோயில சுற்றி வர்றதோ முடியாது. அப்ப எப்படா சாப்பிடலாம், எப்படா சாப்பிடலாம், எப்படா சாப்பிடலாம். சாப்பாட்டுலயும் என்ன இருக்கும், கவனம் சோத்துல இருக்கும், சாவியங்கள் இருக்காது. அதனால எப்படி இருந்தா வழிபாட்டை முடித்து கொண்டு உண்ண வேண்டியது, உண்ண வேண்டிய காலத்துல உண்ண வேண்டியது. தேவனது திருவிழாவும் சேவிக்கையாரும் திரண்டது வீதி நிறுத்தியுண்டாரது என்றினும். சிவபெருமானுடைய திருவிழாவில் வீதியில் மக்கள் நெருக்கமாக செல்லும் போது ஒருவருடைய கை இன்னொருவர் மீது படும், அதனால் குற்றமில்லை. திருவிழாவில் ஜனங்க வந்துருச்சுன்னு வச்சுக்க, அது எந்த ஜாதியாக இருந்தாலும் தீண்டல் இல்லை. திருவிழாவில் சிவனுடைய விழாவில் தீண்டல் கிடையாது. பையன்மலைக்கு போகிறோம் போகிறோம்னு வச்சுக்க, கடம்பு பூசை திருவிழாவுக்கு போடுறோம். விழாவிலே எதுவாக இருந்தாலும் பல சாதிக்காரர்கள் வருவார் அளவா, அப்போது பட்டால் தீண்டல் இல்லை. நமீனந்தியடிகள் இருந்தார் அல்லவா, நமீனந்தியடிகள், அவர் வந்து திருவாரூர் விழாவுக்கு வந்துட்டு தன்னுடைய ஊருக்கு போனார். தன்னுடைய ஊருக்கு போனால் விடியற் காலம் 3 மணிக்கு போனார். போய் தென்னையிலே தங்கிக்கிட்டார். வீட்டுக்காரிக்கிட்ட சொல்லி நான் வந்து திருவிழாவுக்கு போனேன், பல சாதிக்காரர் வந்தாக எல்லாம் மேலே உராய்ந்து தொட்டு தீட்டா பூச்சு, அதனால தண்ணீர் கொண்டு வா, நான் குளிச்சுட்டு அப்புறம் பூசை பண்ணணும்னாராம். யார், நமீனந்தியடிகள். அவர் தான் தண்ணீரில் வளர்க்கறிச்சவர், தண்ணீரில் வளர்க்கறிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாருப்பா, தென்னையில் தங்கினாருப்பா. அது தண்ணி கொண்டு வரதுக்குள்ள லேசாக தூக்கம் வந்துச்சான். தூக்கம் வந்த போது திருவாரூர் சாமி வந்து, அட அன்பனே, நம்ம திருவிழாவுக்கு வந்த சனங்கள் அத்தனை பேரும் சிவகணங்கள், அவங்க தொட்டா உனக்கு தீட்டா போச்சு அப்படின்னாராம்ப்பா. அப்புறம் குளிக்காமே பூசை பண்ணாராம். இந்த அநியாயத்துக்கு என்ன பண்ணுறது. அதனால திருவிழாவிலே, சிவனுடைய திருவிழாவிலே வந்த கூட்டத்திலே தீட்டல் இல்லை. சிவ தரிசனத்துக்கு செல்லும் போதும் ஓமம் வளர்க்கும் போதும் திருமணம் நடைபெறும் வேளையிலும் தீண்டத்தகாத ஒரு தொட்டால் அக்குற்றம் தீர திருநீறு தடித்திடுக. மற்ற வேளைகளில் தீண்டத்தகாமல் பற்றிட்டா அது குற்றம் போக. எந்த வேளையில, சிவ தரிசனத்துக்கு செல்லும் போதும் ஓமம் வளர்க்கும் போதும் திருமணம் நடைபெறும் வேளையிலும் தீண்டத்தகாத ஒரு தொட்டால் குற்றம் போக திருநீறு தடித்திடுக. விபூதியை பூசி இத்தகைய காலங்களை தவிர வேறு காலங்களில் தொட்ட தொடர்ந்து இருந்தால் குற்றம் போக நீராடுக. அப்படி போகும்போது தீண்டல்னு உனக்கு மனசு தோணுச்சுன்னா வீட்டுக்கு போய் பூசை பண்ணணும் இல்லை, குளிச்சுட்டு காரியத்தை பாரு. மேலும் பெரும்பாவியரை பார்த்தாலும் தொட்டாலும் குளித்த பிறகு அகோர மந்திரத்தை 108 ஊர் ஏற்றுக. பெரும்பாவியரை பார்த்தாலும் தொட்டாலும், பெரும்பாவினா தெரியும் உங்களுக்கு, பெரும்பாவி எப்படிப்பட்டவே எப்படி அவன் பேச்சு இருக்கும் ஜெயில் இருக்கும்னு தெரியும். அவனை பார்த்தாலும் தீட்டு தொட்டாலும் தீட்டு, குளிக்கணும். அதற்கு மேலே இடமறிந்து உண்ணுக. சிவநிந்தனையாளர் தரும் உணவை ஒருவர் புசித்தால் புசித்த உடனேயே அவர் ஒழுக்கத்தில் வீழ்ச்சியற்ற பதிதராவார். சிவநிந்தனையை தரும் உணவை தக்கனை போல சிவநிந்தன பண்ணன தக்கனால தானே கந்த புராணமே வந்துச்சு. முருகனே சௌருமானே ஆறுமுகத்தோடு ஒரு முடியா போச்சு. அதனாலே அந்த சிவ நிந்தனை பண்ணுகின்றவன் வீட்டில் சாப்பிடக்கூடாது. அதிகபட்சம் நம்மெல்லாம் போக மாட்டான், இருந்தாலும் ஞாபகத்தில் வச்சுக்கோணும். பதிதராவார், தேவர்களை பழித்தவர் தரும் உணவை ஒரு மாதம் உண்பவரும், வீண் வதந்தியை பரப்புகிறவர், கோல் சொல்பவர், பிள்ளைப்பேறு இல்லாத பெண் ஆகியோர் தரும் உணவை ஓர் ஆண்டு உண்பவரும் அத்தகையவர் ஆவார், பாவத்துக்கு ஆளாவார். குழந்தை இல்லாத வீட்டில் சாப்பிடக்கூடாது. ஆனால் பாவத்துக்கு பயப்படாதவர், இரக்கம் இல்லாத அரசர், மனம் புரியாதவர், இழிந்த குணம் உள்ளவர்கள் ஆகியோர் அளித்த உணவை உண்பவரும் அந்நிலையினரே ஆகிவிடுவார். அதனால உணவு உண்பதுங்கிறது சக்கரதையா சொல்லணும், சாப்பிடணும். அடுத்த பாட்டில் சொல்றாரு, கன்னிகையை விற்பார்கள், கன்னிகையை விற்பார், பரதாரகமனம் காமுறுவார். பரதாரகமனம்னா உங்களுக்கு புரியும், பரதாரகமனம் காமுறுவார், மனைவி குறை கண்டறிந்தும் துறவார். மனைவி குறை கண்டறிந்தும் துறவார், அந்த மனைவியை துறக்காதவன். பொன்வினை செய் கொல்லர், பொன்வினை செய்யணும்னா தட்டார்கள்னு சொல்றது, தங்க வேலை செய்கிறார்களே அவர்கள். மரக்கொல்லர், மரக்கொல்லர்னா தச்சர், மரக்கொல்லர். பொறுப்பெண்டீர், பொறுப்பெண்டீர்னா உங்களுக்கு புரிய விலை மாது, பொறுப்பெண்டீர். புலை விளைஞர், கசாப்பு கடைக்காரர் விற்கிறான்ல, புலை விளைஞர். மது விளைஞர், சாராயம். பிறந்த அறை மறந்தார், பிறந்த அறை மறந்தார்னா தன்னை வளர்த்தவர்கள் காப்பாற்றினுள்ளதுக்கு எதிரியா இருக்கிறவன், அவங்களுக்கு அவர்களை மறந்து எதிரியா இருக்கிறவன், அப்படி ஆளுக நிறைய இருக்கிறானு மறந்தார். தென்னனவே பாடும் அவர், கூத்தாடி, கூத்தாடி தென்னனவே பாடும் அவர். கூத்தாடி தெரியும்ல, அரிதாரம் பூசிட்டு ராத்துல வந்து கூத்தாடின மற்ற மேடல், அந்த மாதிரி, அந்த மாதிரி கலை கூத்தாடி. பாடுமவர், ஆடுமவர். வாழார் சேவிப்பார், வாழ் முதலிய ஆயுதங்களை கொண்டு மர வெற்றவன் முதலானது, குடுவாளை வச்சுக்கிட்டே தொழில் பண்ணிக்கிட்டு அம்பார், அந்த மாதிரி வாழார் சேவிப்பார். பூ விற்பார், பூவை விற்கிறவன், பூ விற்பார். செக்கார், செக்கார் சொக்கிடுவார், சொக்கிடுவார்னா மயக்கப்பொடி போட்டு பணம் பறிக்கிறவன் சொக்கு சொக்கிடுவார். இன்னும் இவர் இழுவாயர் அண்ணாதி இருந்தேர், இப்படிப்பட்டவருடைய வீட்டில் சாப்பிடார். இழுக்கான அணம் உளத்தை அழுக்காக்கி விடுவேன், இப்படிப்பட்ட வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா உன்னுடைய உள்ளத்தை அழுக்காக்கி விடுவேன். இதிலே சில நுட்பங்களை தெரிந்து கொள்ள வேணும். இப்போ புன்வினை செய்கொள்ளன்னு இருக்கார்லவா, தட்டார், மரக்கொல்லர், பூ விற்பார், இதெல்லாம் வருத. பாதகமான தொழில் அல்ல, உங்களுக்கு விளக்கம் சொல்றேன், பாதகமான. அவர்கள் தீச்சை பூசையுடையவர்களாக இருந்தால் சாப்பிடலாம், ஆமா அவர்களும் பூசையுடையவர்களாக இருந்தால். சிவனுக்கு அந்த என்ன சிவனுக்கு கொடுத்தாங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு சில நுட்பங்கள் தெரிஞ்சுக்கணும், இதுல பொதுவானதுகளை சொல்லுவோம், அதுல நுட்பம் கண்டுபிடிக்கணும். எப்பொருள் யாரு, யார் வாய்க்கு எப்பினும் அப்பொருள் எப்பொருள் காண்பதில். இப்ப செக்கார் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆற்றவர், அவர் யாரை சிவாலயத்துக்கு தினம் ஒரு லிட்டர் என்ன கொடுக்குறாருன்னு வச்சுக்கோ, சிவப்படி செய்கிறாரு, சிவபூஷம் பண்றாருன்னா. இந்த கன்னிகையை விற்பார்கள், பரதாரகமனங்கா முழுவார், மனைவி உரை கண்டறிந்துறவார், தென்னனவே பாடுமவர், ஆடுமவர், வாழார் சேவிப்பார், இப்படிப்பட்டவர்கள் வீட்டில் சாப்பிடக்கூடாது. அவங்க பூஜையே பண்ணினாலும் கூட, பண்ண மாட்டார்கள், பண்ணினாலும் கூட அது மிக பாதகம். இது வந்து யார இப்போ மரக்கொள்ளர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோ, தச்சு வேலை செய்கிறவர் இருக்கிறான், புண் வேலை செய்கிறவர் இருக்கிறான், பூ விற்கிறவர் இருக்கிறான், எண்ணெய் ஆற்றவர் இருக்கிறான். இவர்கள் ஆசாரத்தோடு சிவபூஷை தீட்சையுடையவர்களாக இருந்து சிவப்பணி செய்வர்களாக இருந்தால் அவர் வீட்டில் சாப்பிடணும். விளங்குதா, குழந்தை இல்லாத வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்றது, அவங்க சிவபூஷையுடையவர்களாக இருந்தால் சாப்பிடணும். சிவபூஷை எல்லா பாவத்தையும் நீக்குகின்றபடினாலே, சிவபூஷை எல்லா பாவங்களையும் நீக்குகின்றபடினாலே எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ அப்படிப்பட்டவர்கள் மனசில் ஒரு சந்தேகம் வரும் இல்லைன்னாலும், இப்போ வந்து சிவநேசன் செட்டியார் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, அவர் என்ன பண்ணார், மாகேஸ்வரம் அரிய நீர்மையில் அருந்தவம் புரிந்து அரணடியார்க்கு உரிய அர்ச்சனை உழைப்பில செய்த அந்நலத்தால் கரிய வாங்குழல் மனைவியார் வைரனுங்கமல துரிய பூமகள் என ஒரு பெண் கொடி உதித்தாள் என்பது பெரிய புராணம். அதனாலே குழந்தை இல்லாதவர்கள் என்று சொன்னால், அதனால சிவபூஷம் முதலிய தவம் இல்லாதவர்களாக இருந்தால், தவம் உடையவர்களுக்கும் தவம் இல்லாதவர்களுக்கும் சில வேற்று. அதனாலே சிவபூஷம் முதலான தவம் இருந்தால் சாப்பிடலாம், அவங்க அவங்க அடியார்கள் போட்டாத்தினே சாப்பாடு கிடைக்கும், இது புத்தர்கள் உண்டாகும். அதனால் சில நுட்பங்களை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால நீங்க ரெண்டு பேருமே சிவபூஷையை வாங்கிங்க. என்ன வாங்கலையா? சிவபூஷையை வாங்கிக்கிங்க. எப்படியும் அடியாருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கும், அது எப்படியும் ஆண்டவன் பலன் தரட்டும், அது வேற. சிவபூஷையே வாங்கிங்க. அடியாருக்கு எப்படியாவது எப்படியாவது எப்படி தோதோ எப்படி வாய்ப்போ அந்த மாதிரி
கிடைச்ச போதெல்லாம்
கிடைச்ச போதெல்லாம் அப்படி போட்டுக்கிட்டு இருக்கும். இப்படி அதுக்கு மேலே இந்த உள்ளம் அழுக்காய் விடுதல்லவா, உள்ளம் அதனால உள்ளம் வந்து தூய்மை அடைவதற்குத்தான் இத்தனையும் சொல்றாரு. இப்ப திருடன் வீட்டில் சாப்பிட்டா திருட்டு பிடிச்சி வந்துடும், விளங்குதா? அதனால இப்படி பொல்லாதவனுடைய வீட்டில் சாப்பிட்டா அந்த உணவு வந்து உன்னுடைய புத்தியை கொடுத்துடும். மன அழுக்கா போச்சுன்னா அவன் பாவத்தை செய்ய துணிஞ்சிருவான், பாவத்தை செஞ்சிட்டான்னா சண்டாளன் ஆயிடுவான், சண்டாளன் ஆயிட்டா நரகத்து போயிடுவான். அதனாலே சாக்கிரதையா சொல்லுது, உணவு ரொம்ப முக்கியம். முதல்ல சொல்லு செலவு உணவு சாப்பிட்றது எப்படின்னு, அதுக்கு மேலே எங்க சாப்பிட்றது என்ன சொல்றாரு? அழுக்குளமே பாவத்தை ஆக்குவதற்கு துணியும், அழுக்குளமே பாவத்தை ஆக்குவதற்கு துணியும். அபிநயால் நிறையத்தின் அழுங்கி அழுந்து வரை, அந்த வினையினாலே நரகத்துக்கு போவார்கள். இழுக்கானம் ஒழித்தவரை இச்சி பரிசுதம், அதனால இந்த குற்றமில்லாத இடங்களிலே சாப்பிட்டவர்கள் தான் அவர் நற்கதி அடைவார்கள். சுகிருதம் ஏறிடுவர் பரலோக இன்புறவே இருப்பர். நாங்கள் தீச்சை வாங்கி ஒரு அஞ்சு பேர் முதல்ல சிவதீச்சை வாங்கினோம். அப்படி வாங்கிக்கிட்டு தீச்சையை பூசியை தெரிஞ்சுக்கிறதுக்காக குருநாதர் திருச்சிக்கு வர்றாருன்ட்டு போனோம். மலைக்கோட்டில் இப்போ திருவாசம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ போனப்போ அந்த பாத்திரக்கடையில் முருகன் செட்டியார் அருணாச்சலம் செட்டியார் பாத்திரக்கடை, அந்த வீட்டில் தான் அவர் தங்கியிருப்பார் குருநாதர். அவர் வீட்டில் அவருக்கு உணவு கொடுப்பாங்க, சாப்பிட்டக்க பூசையை முடிச்சுட்டு தங்கியிருப்பாங்க. நாங்கள் போன அன்னைக்கு இங்கே சாப்பிட்டு விட்டு எங்கேயோ ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு அங்கே போனோம். அங்கே போனப்போ இவருக்கு பூசையை முடிச்சு சொற்பொழியை முடிச்சு விட்டு அங்கே தங்கியிருக்கிறார். அந்த செட்டியார் சொன்னார், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு எங்களை சொன்னார். இவங்க எல்லாம் பேசாமல் இருந்தாங்க, கூட வந்திருந்த தேடியாம்பிடிக்காரர்கள் பேசாமல் இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் சாப்பிட்றது புண்ணியம், ஆனால் நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம், ஏதாவது கொஞ்சமாக கொடுங்க சாப்பிடுவோம்னே. உடனே குருநாதர் இவர் ரொம்ப நுட்பமான ஆளுங்க, தீட்சை வாங்கி விசேஷத்தை வாங்கின உடனே, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சாப்பிட்றது நல்லது புண்ணியம், அவர் பூஷை பூஷை பண்ணுறவர், அப்போ தான் தெரியும் முத முதல் போகிறோம் வந்து. ஆனால் நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம், ஏதாவது கொஞ்சம் கொடுங்க சாப்பிடும் அப்படின்னு. இவர் ரொம்ப நுட்பமான ஆளுங்க. அதனாலே வந்து நல்லவர் வீட்டில் சாப்பிட்றது நல்லது, பொல்லாத வீட்டில் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. இவ்வளோதான் சுருக்கமாக சொன்னான். ரொம்ப உணவு ரொம்ப அவசியம் தெரிஞ்சுக்கணும். அச்சா என்ன சொல்றாருன்னா, மன அழுக்கே உள்ளம் தூய்மை இழந்து குற்ற செயல் உரிய காரணமாகின்றது, அதனால் பாவச்செயல் உருந்து நரகை அடைந்து வருந்துகின்றன. அதனால் பொல்லாதவர் அளித்த உணவை ஒருபோது உண்ணாதவர்களே நன்மை அடைய கருதுவார், அதனால் சுவர்க்கத்தை அடைந்து மகிழ்ந்திருப்பார். குற்றம் பொருந்திய பிறவியை பெறாதவாறு நிலத்திலே வந்து அரிய நோன்புகளை நோற்றி சிவபூசை செய்து அப்புண்ணிய பயனால் சிவந்திருவடி அடைந்து இன்புறுவர். மனக்கோணல் உடையவர்கள் இப்பிறப்பில் உடம்பை வளர்ப்பதையே கருத்தாக கொண்டு பொல்லாதவர்கள் தந்த உணவை புசித்து மறுமையில் நரகத்தை அடைவார். அவர்கள் ஆன்றோர் அறிவுரைய கேளார்கள். இவ்வளவு எழுத்தமா சொல்றாரு முக்கியமான. ஆகையினாலே இப்படிப்பட்ட இதுகளை சொல்றாரு. அதுக்கு மேல இன்னஞ்சில செய்திகள்லாம் வருது, பாவத்தை போக்கிக் கொள்வதற்கான பரிகார சில இன்னஞ்சில நுட்பமானதெல்லாம் பின்னாடி வந்து கொண்டிருக்கிறது. அவைகளெல்லாம் தீட்சை பெற்றவர்கள் தவறாம கேட்க போகணும். தீட்சை பெற்றவர்கள் ரொம்ப குறைச்சலாகத்தான் வந்திருக்கிறீங்க, தவறாம கேட்டு அதன்படி இயன்றவர்களே நடப்பது நம்முடைய முக்கியமான கடமை என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்ற நம்ம பார்வதி பஜை அல்லல் படாது உலமாயும் கல்லி நேர வழி தோறும் கையும் நானுமோ லையலாமோ சொல்லி நேர்படு முதுகூரவே கண்ணன் கோன் முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கடுங்கிற மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் பார்வதி பதே.